السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد إن الله اصطفى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரமான் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது ஸஃபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சான்றோர்கள், அத்தனைவர்கள் மீதும், உலகில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா உனது அருள்மறையில் அல்லாஹு தஆலா மூமினான மனிதர்களிடத்தில் இருந்து விலைக்கு வாங்கி கொண்டான், அன்புசகும் அவர்களது உயிர்களையும் அவர்களது பொருட்களையும் அல்லாஹ் விலையாக பேசி வாங்கிக் கொண்டான். அன்னலகுமுல் ஜன்னா, சுவனத்திற்கு பகரமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகிலே படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அது மட்டுமல்ல, மனித சமுதாயத்திற்கு என்னென்ன அருட்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை தான், எல்லாம் அவனுடைய பொருள் தான். உலகிலே பிறக்கிற எந்த மனித உலகத்திலே உலகத்தில் செல்வங்களோடு பிறப்பதில்லை, வெறும் கையோடு தான் அவன் பிறக்கிறான். அவன் இந்த உலகை விட்டு போகிற போது கூட அவனது உயிரும் போய்விடுகிறது, அவனால் சேமிக்கப்பட்ட செல்வங்களும் போய்விடுகின்றன. அதன் மூலம் இந்த உலகத்தில் அவன் எதனையும் எடுத்துச் செல்ல முடியாது. அது ஒன்றே, அவைகள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்பதை நிரூபணம் செய்கிறது. இந்த உலகில் நாம் எத்தனை எத்தனை செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அது நம்முடையதல்ல, நமக்கு உரிமைப்பட்டதல்ல. ஏதோ இருக்குகின்ற காலம் வரையிலும் அவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், அவ்வளவுதான், அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு இங்கிருந்து போகிற போது எல்லாத்தையுமே இங்கு விட்டு விட்டு தான் போக வேண்டுமே தவிர எதையுமே எடுத்து செல்ல முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே அல்லாஹு தஆலா நம்மோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறான், நம்மோடு உறுதி செய்து கொள்கிறான். நீங்கள் வாழக்கூடிய காலங்களில் உங்களது உயிரையும் உங்களது பொருட்களையும் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் அர்ப்பணிக்குகிற நிலை இருக்குமானால் அதற்கு நான் உங்களுக்கு சுவனத்தை பரிசாக தருகிறேன் என்று சொல்லுகிறான். அவன்தான் இவைகளை கொடுத்தான், அவனால் அதை எடுத்துக் கொள்ளவும் முடியும், அவன்தான் எடுத்தும் கொள்ளுகிறான். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம் என்று உரிமை கொண்டாடுகிறோமே. அதே மனோநிலையிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் அதையும் கூட எனக்காக வேண்டி வாழ்நாளிலே நீங்கள் அர்ப்பணித்தால், எனக்காக வேண்டி நீங்கள் விட்டு கொடுத்தால், அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு சுவனத்தை நான் பதிலாக தந்து விடுகிறேன், அதை விலை பேசி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வியாபாரம் என்று சொன்னாலே பொருளை மாற்றுவது தானே, பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவது. அல்லாஹ் இங்கே உங்களது உயிர்களையும் உங்களது உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இந்த ஆயத்தினுடைய பின்னணியினை குரானுடைய விரிவு அவர்கள் எழுதுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மார்க்க பிரச்சாரம் செய்த காலத்திலே மதீனா வாசிகள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லுகிற மினாவில் இருக்கிற ஒரு இடம், ஹாஜிகள் கல்லெறிகின்ற மூன்றாவது இடம் அந்த இடம், இன்றைக்கும் அந்த பெயரில் தான் இருக்கிறது. அந்த அகபா என்ற இடத்திலே உட்கார்ந்து கொண்டு மதீனாவிலே வந்து அங்கிருந்து வருகை தந்திருந்த அன்சாரிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், பையத் செய்து கொண்டார்கள். மூன்று வருட காலம் இந்த பையத் நடைபெற்றது. அது முதல் அகபா, இரண்டாம் அகபா, மூன்றாம் அகபா என்று சொல்லப்படும். முதல் அகபாவிலே கிட்டத்தட்ட 6 மதீனாவாசிகளும், இரண்டாவது சந்தர்ப்பத்திலே 5 பேர்களும், மூன்றாவது சந்தர்ப்பத்திலே 70 பேர்களுமாக ரசூலுல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே வந்திருந்த அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களிடத்திலே என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உங்களிடத்திலே நாங்கள் என்ன பையத்து செய்ய வேண்டும், எது சம்பந்தமாக உங்களிடத்திலே நாங்கள் உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும், உங்களுடைய விஷயத்திலும் சரி அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் சரி எங்களுக்கு அதை விவரமாக சொல்லுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொரு பொருளையும் இணை வைக்க கூடாது என்பதை என்னிடத்திலிருந்து உடன்பாடாக எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய விஷயத்திலே நான் உங்களிடத்திலே வந்துவிட்ட பின்னால் உங்களது உயிரையும் உங்களது பொருள்களையும் எப்படி நீங்கள் பாதுகாப்பீர்களோ அதுபோல எனக்கும் நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு உடன்படிக்கையை சொன்னபோது அவர்கள் திருப்பி கேட்டார்கள், சரி நீங்கள் சொன்னது போல நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதற்கு என்ன எங்களுக்கு அதற்குரிய பலன் என்ன என்று கேட்டார்கள். நாங்கள் உங்களிடத்தில் உடன்பாடு செய்து கொடுத்து விட்டால் அதற்குரிய பலன் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்குரிய பலம் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிற சுவனம் தான் என்று சொன்னார்கள். உடனே அந்த வந்திருந்த சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இந்த வியாபாரம் எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது, இந்த உடன்பாடு எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது, நாங்கள் நீங்கள் சொன்னது போலவே அல்லாஹ்வுக்கு எந்த பொருளையும் நினை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், உங்களுக்கு எங்கள் உயிரை கொடுத்தேனும் நாங்கள் பாதுகாப்பு தருவோம், எங்கள் உயிர் இருக்குகின்ற வரையிலும் உங்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் மூமினிடத்திலே அவர்களது உயிருக்கும் அவர்களது பொருளுக்கும் பகரமாக சுவனத்தை விற்பனை செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அவர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்திலே இருந்து கடைசி காலம் வரையிலும் கியாமத்தில் வரையிலும் மூமின்கள் என்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உடன்பாடுக்கு உட்பட்டவர்கள். இந்த உலகிலே வாழ்கிற போது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளிலிருந்து செலவு செய்ய வேண்டும், அவர்கள் உயிரை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமானால் மார்க்கத்திற்காக உயிரையும் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய இந்த வியாபாரத்தினுடைய அசல் நோக்கமே. நாமெல்லாம் எதை வேணாலும் கொடுத்துடலாம், உயிரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். நம்மால் உயிரையும் கொடுக்க முடியாது, பொருளையும் கொடுக்க முடியாது, சற்று நேரத்தையும் கூட மார்க்கத்திற்காக கொடுக்க முடியாது, அவ்வளவு பலகீனப்பட்டிருக்கிறோம். ஒரு 5 நிமிட நேரமும் கூட நம்மால் மார்க்கத்திற்காக ஒதுக்க முடியாது. ஆனால் அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுக்க அவைகளை ஒப்படைத்தார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள், தங்களது வாழ்வு முழுவதுமே ஒப்படைத்தார்கள். தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எண்ணிலடங்கா சொத்துக்களை அத்தனையுமே மார்க்கத்திற்காக வேண்டி விட்டு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். மக்காவில் இருக்கிற போது அங்கே மிகப்பெரிய போருக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லை, போர் அப்போது அனுமதிக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா போருக்கான அனுமதியை மக்காவில் இருக்கிற காலம் வரையிலும் அனுமதி கொடுக்கவில்லை, அதனால் போருக்குரிய செலவினங்கள் இல்லை. எங்காகிலும் மசிதிகள் கட்டி தொழ வேண்டுமா என்று சொன்னால் அதற்கும் வாய்ப்பில்லை, அந்த மாதிரி நிலையே அங்கு கிடையாது. காபத்துல்லாவில் வந்து கூட அவர்களால் தொழ முடியாது. எனவே செலவினங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அல்லாஹ் வைத்திருந்த ஒரே செலவு என்ன செலவு என்னவென்று சொன்னால், யாராயிலும் அடிமைகள் கருப்பு நிற அடிமைகள் ஹபஷிகளாக மக்காவிற்குள்ளே இருந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களை அந்த அடிமை தளத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். யாரும் எஜமானோ அவரை சந்தித்து அந்த அடிமைக்குரிய விலையை கொடுத்து விட்டு அந்த அடிமையை அவரிடத்திலிருந்து விடுதலை செய்து சுதந்திர முஸ்லீமாக அவரை விட்டுவிட வேண்டும். இது ஒன்று மட்டும்தான் அங்கே இருந்த முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. செய்த அபூபக்கர் சித்திக் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் அதற்காக வேண்டிய தொகையை சேகரித்தார்கள், வியாபாரத்தை அதற்காக வேண்டியே செய்தார்கள். ஒரு அடிமையை போய் விலை பேசுகிற போது அவன் அதிகமான விலைகளை சொல்வான். அவர் மூமினாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவன் சொல்லுகின்ற விலையை பேரம் பேசாமல் கொடுத்து விட்டு வாங்கி வந்து விடுவார்கள். அப்படி வாங்கப்பட்டவர் தான் பிலால் ஹபஷி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இஸ்லாத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், உமையாவிடத்தில் அடிமையாக இருந்த அவர்களை கடுமையாக கொடுமைப்படுத்திய அந்த நிலை அபூபக்கர் சித்திக் பார்க்கிறார்கள். வருகிற போதும் போகிற போதும் பிலாரதானவர்கள் சப்தமிடுகிற அந்த வேதனையால் சப்தமிடுகிற அந்த அலர சப்தத்தை கேட்கிறார்கள். மனம் அமைதி பெறவில்லை. அவரிடத்தில் உமையாவிடத்திலே தன்னுடைய ஒரு அடிமையை, காசராக இருக்கிற அடிமையை கொண்டு போய், இதோ இந்த அடிமை பிலாலை விட கடகாத்திரமானவர், பிலாலை விட அழகானவர், தோட்டத்திலே பார்த்தால் அவரை விட சிறப்பிற்குரியவர், இவரை எடுத்துக்கொண்டு அந்த அடிமையை நீ என்னிடத்திலே கொடுத்து விடு என்று கேட்டார்கள். உமையா விடுவானா? அவன் சொன்னான், இந்த அடிமை பரிமாற்றம் மட்டும் இங்கே நடக்காது, நான் பிலாலை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் 2000 தீனார்கள் தங்க நாணயங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னான். அந்த 2000 தங்க நாணயங்களையும் சேகரித்து இந்த அடிமையும் கொடுத்து, 2000 தங்க நாணயங்களையும் கொடுத்து பிலாலை அவர்கள் விடுவித்து வந்தார்கள். அப்ப உமையா சொன்னான், அபூபக்கரை நீ நஷ்டமடைந்து விட்டீர், இந்த கருப்பினர் அடிமைக்கு இவ்வளவு பெரிய தொகையினை கொடுத்து என்னிடத்தில் ஏமாந்து விட்டீர் என்று சொன்னார். அபூபக்கர் சித்திக்ல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஏமாறவில்லை, நான் ஒரு மூமினை விலைக்கு வாங்கி நான் உரிமை விட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இதற்கு எனக்கு பெரிய சன்மானத்தை தருவான் என்று சொன்னார்கள். இதுதான் அந்த நேரத்தில் இருந்த வியாபார ஒப்பந்தம். இதுபோல மக்காவில் இருக்கிற காலம் வரையிலும் ஏராளமான நூற்றுக்கணக்கான அடிமைகள் முஸ்லிம்களால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை வரலாறுகளே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவிலே மக்கள் தொழுவதற்காக வேண்டிய மஸ்ஜித், ஆரம்பத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜித், மஸ்ஜித் நபவி என்று சொல்லுகிற அந்த மஸ்ஜிதை, 2 சிறார்களுக்கு அநாதைகளுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த இடத்தை வாங்கி அங்கே பள்ளிவாசல் கட்டுகிற பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு சரலாலோசனம் ஒரு முறை எழுந்து நின்று சொல்கிறார்கள், இங்கே இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, நாம் கட்டிய மஸ்ஜித் போதவில்லை, எனவே அதிகமாக இடம் வாங்கி பள்ளிவாசலுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். யாரே இந்த இடத்துல இடம் வாங்கி கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை என்னுடைய கையால் அவருக்கு விலை பேசுகிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய கையால் சுவனத்தை நான் அவருக்கு விலை பேசுகிறேன். அங்கிருந்து எழுந்தார்கள் உஸ்மான் அப்பான் எல்லா உள்ளவர்கள், யார் சூழல்லா இந்த இடங்களை நான் வாங்கி மஸ்ஜிதுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த காலத்தில் 25,000 தீனார்கள் கொடுத்து அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை வாங்கி பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்தார்கள். இன்னொரு முறை எப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அப்போதுதான் ஹிஜ்ரத் செய்து முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே பேர ரூமா என்கின்ற ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் இருக்கிற தண்ணீர் உப்பு நீராக இருக்கும். அருந்துவதற்கு நல்ல தண்ணீர் அந்த ஒரே ஒரு கிணற்றில் மட்டும்தான் இருந்தது. அது ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறாக இருந்தது. யூதன் என்ன செய்தான் சொன்ன நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தான். முஸ்லிம்கள் யாரும் அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னான். இதனால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகார் வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது எந்திரிச்சு ஒரு அறிவிப்பு செய்தார்கள், யார் வேறொருமாவை வாங்கி முஸ்லிம்களுக்காக ஒப்பு செய்கிறாரோ அவருக்கு நான் கலத்தால் சுவனத்தை விலை பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போது உஸ்மான் அப்பாவில்லாவுகள் எழுந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக ஒப்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த யூதரிடத்திலே போனார்கள். அவன் விளங்கிக் கொண்டு நான் அதை தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். அவரிடத்தில் விலை பேசினார்கள். அவன் மசியவே இல்லை. கடைசியிலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். சரி, கிணற்றை நீயே வைத்துக்கொள், எனக்கு தர வேண்டாம், ஆனால் ஒரே ஒரு நாள் முஸ்லிம்கள் அதிலே தண்ணீர் எடுத்துக் கொள்ளட்டும், மறுநாள் நீ யாருக்கு விரும்புகிறாயோ அந்த கிணற்றினுடைய நீரை விற்றுக்கொள் என்பதாக சொன்னார்கள். அதன் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 12,000 திருகங்கள் கொடுத்து அந்த கிணறு ஒரு நாள் என்பதாக ஒப்பந்தம் செய்து வாங்கப்பட்டது. அந்த ஒரு நாளிலே முஸ்லிம்கள் தங்களுக்கு தேவையான நீர்களை அங்கிருந்து எடுத்துக் கொள்வார்கள், மறாத நாளுக்கும் தேவையான நீர்களை சேமித்துக் கொள்வார்கள். இதனால் அவனை வியாபாரம் படுத்தது. அவரே உஸ்மான் அவர்களை அழைத்து, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, மீத கிணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு மேல் 8,000 தீனார் திருகங்களை வாங்கி அந்த கிணற்றை ஒப்படைத்தார். இன்றைக்கு கூட மதீனாவுக்கு போகின்ற வழியிலே உஸ்மான் வாங்கப்பட்ட அந்த கிணறு இன்றைக்கும் பார்வைக்காக இருக்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் சுவனத்தை விலை பேசி வாங்கிக் கொண்டார்கள். உலகத்தில் இருக்கிற போதே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த செல்வத்தில் இருந்து பெருமானார் ரசூலுல்லாஹ்வின் கரத்தால் சுவனத்தை விலை பேசி வாங்கிய சந்தர்ப்பங்கள் ஏராளமான சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே பார்க்க முடியும். இஸ்லாம் என்பதே அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த காலத்தில் இருந்து முஸ்லிம்களுக்கு இருந்து தரப்பட்ட தொகைகளின் மூலமாகத்தான் இஸ்லாத்துடைய எல்லா நிலைகளும் இன்று வரையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்ம பகுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும் என்று சொன்னால் அது ஒருவராலே இருவராலே கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆனால் அப்படி தரப்படுவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அது 50 ரூபாயாக 100 ரூபாயாக சந்தாவாக இங்கே வாங்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் அந்த பங்கு கிடைக்க வேண்டும் என்பதாக. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பணிக்காக நீ செய்கிற போது அந்த அந்தவுடைய நன்மை சூனத்திலே நாம் பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இதா மாத்தல் இன்சாரு இன்கத்து அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் செய்த அதுவரையிலும் செய்து வந்த அத்தனை நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் துண்டிக்கப்பட்டு போய்விடும். அதுக்கப்புறம் தொடராது. என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறானோ அதோடு முடிவு விட்டுவிடும். ஆனால் இல்லாமின் சலாசத்தின் 3 நன்மைகளை தவிர என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். நிரந்தரமான தர்மம் என்பதற்கு விளக்கம் சொல்கிற போது இதைத்தான் சொல்கிறார்கள். மசிதிகளுக்காக மதர்சாக்களுக்காக இடம் வாங்கி அதை கட்டிக் கொடுப்பது, முஸ்லிம்கள் பயன்படுகிற நீர் கிணறு போன்ற நீர்களை அவர்களுக்காக ஏற்படுத்திக் கொடுப்பது, நிழல் தருகின்ற மரங்களை நடுவது, அதன் மூலம் மக்கள் பயனடைகிற நிலைகளை ஏற்படுத்துவது, பயணிகள் தங்குவதற்குரிய தங்கு பயணிகள் விடுதிகளை ஏற்படுத்துவது, இது மாதிரி நிரந்தரமாக மனிதர்கள் பயன்படுகிற விஷயங்களிலே தன்னுடைய பொருளாதாரத்தை செலுத்தி அதன் மூலம் அவர் அந்த ஸ்தாபனம் அந்த அவர் ஏற்படுத்தி அது எதுவரையிலும் இருக்கிறதோ அதுவரையிலும் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பொதுவாக பள்ளிவாசல் என்று வருகிற போது அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அழகழகாக பார்த்து டிசைனாக பல இடத்திலே அந்த டிசைன்களை வாங்கி நமக்கு பிடித்தமான முறையிலே ஒரு பங்களாவை கட்டுகிறோம். அந்த பங்களா நாம் இருக்குகின்ற காலம் வரையிலும் இருக்குமா என்று கூட சொல்ல முடியாது. நாம் எருமையோடு இருக்கிற போதே நமக்கு கண்ணுக்கு முன்னாலேயே அது என்ன செய்யப்படலாம், விற்கப்பட்டு போய்விடலாம். வாங்கிற நபரை பொறுத்து நாம் இதெல்லாம் அதை எவ்வளவு புனிதமாக நினைத்து அதை அதில் குடியிருந்து வந்தோமோ அவை அனைத்தையும் மாசுபட்டு அங்கே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய விக்கிரகங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு விடலாம். அல்லது நாம் விரும்பாத ஏராளமான தவறான செயல்கள் அங்கே நடக்கலாம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும். ஒரு கால் நாம் இருக்குகின்ற வரையில் அதை பாதுகாத்து அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால் கூட நமது மறைவுக்கு பின்னால் அது என்ன எப்படி ஆகிறது, எப்படி யார் கையில் போகிறது என்று நாம் அது சொல்ல முடியாது. நமது வாரிசாரர்கள் அதை அப்படியே தந்தை ஈட்டிய சொத்து என்பதற்காக வேண்டி நினைவு சின்னமாக வைப்பார்களா என்று சொன்னால் அப்படியெல்லாம் யாரும் வைப்பதில்லை. அவர்கள் யாருக்காக எடுத்து விடுவார்கள், வாங்கக்கூடியவர் அவருடைய மனோநிலையை பொறுத்து அதை எப்படியோ பயன்படுத்தி வருவார்கள். ஆக நாம் இந்த உலகத்திலே உழைத்து சம்பாதித்து சேர்த்துகின்ற ஒரு பொருள் ஒரு காலம் நமது கண்ணுக்கு முன்னாலேயே பாழாக்கப்பட்டு விடும், அல்லது நமது
கண்ணுக்கு பின்னால் பாழாக்கப்பட்டு விடும். இதுதான் இயற்கை. ஆனால் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது பள்ளிவாசலாகத்தான் இருக்கும் கியாமத்து வரை. அதிலே நான் விரும்ப செயல்களும் அங்கு நடக்காது. பள்ளிவாசல என்ன நடைபெற வேண்டுமோ அதுதான் நடைபெறும். இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்தாலும் அல்லது ஒரு 100 தலைமுறை கடந்து போனாலும் கூட அது பள்ளிவாசல் பள்ளிவாசலாகத்தான் இருக்குமே தவிர அது வீணான ஒரு இடமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது அது மாதிரி இடங்களிலே நாம் முதலீடு செய்வோமானால், அல்லாஹ்விடத்திலே வியாபாரம் செய்து விடுவோமானால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிரந்தர தர்மம் என்று இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து சொன்னார்கள், அவர்கள் முன் நின்ற போபிஜி பயந்தருகின்ற கல்வி. எப்போது ஒருவர் குரான் அறிந்திருக்கிறார், படித்திருக்கிறார், அவர் ஒரு 10 பேருக்கு குரானை கற்றுக் கொடுக்கிறார், அந்த 10 பேர் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், 100 பேர் அதன் மூலம் கற்றுக் கொள்கிறார்கள். இப்படியாக போய் லட்சக்கணக்கான நபர்கள் திருக்குறானை கற்றுக் கொள்கிற சூழ்நிலை ஏற்படும். அதற்கு இவர் ஒருவர் காரணமாக இருப்பார். எத்தனை வருஷங்கள் அந்த திருக்குறானை ஓடுகிற அந்த நிலை இருக்கிற எத்தனை நபர்கள் ஓடுகிறார்களோ அதிலே அவர்கள் பெறுகிற அதே நன்மை அளவுக்கு இந்த மனிதருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு அவர் மாஷர் வரையிலும் உலகம் அறிவு நாள் வரையிலும் அந்த நன்மை அவரை அடைந்து கொண்டே இருக்கும். அதுபோல கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த கல்வி எவ்வளவு தூரம் விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறதோ அது அந்த மனிதருக்கு அந்த நன்மையை அவர் அடைந்து கொண்டே இருப்பார். மூன்றாவது சொன்னார்கள், அவ்வளவு சாலிவன் எதுவும் உடம்பு சாலிகான பிள்ளை தான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது தன்னுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக அவர் ஆளாக்கியிருந்தார், அப்படி வளர்த்திருந்தார். பின்னால் வாலிபம் வந்தவுடனேயே நம்மை எதிர்த்து நின்று நம்மை அசிங்கமான பொருளை அடிக்கக்கூடிய மனிதனாக மகனாக வளர்க்கவில்லை. தந்தைக்கு கட்டுப்பட்டு தந்தையுடைய பொருத்தத்தை பெறுகிற நல்ல மனிதனாக அவனை வளர்த்திருந்தார். அவன் தந்தை இறந்த பின்னால் மகன் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார், யா அல்லாஹ், தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவருக்கு சுவர்க்கத்தை கொடு, இந்த உலகத்தில் அவர் பட்ட சிரமங்களுக்கெல்லாம் மறுமையிலே மகனத்தை கொடு என்பதாக அவர் பிரார்த்தனை செய்வார். அப்படி பிரார்த்தனை செய்கிற அந்த பிள்ளை எவ்வளவு காலம் பிரார்த்தனை செய்வாரோ அதுபோல் அவரும் அவருடைய பிள்ளையை வளர்த்திருப்பார், அவரும் பிரார்த்தனை செய்வார், அவரும் அவருடைய பிள்ளைகளை இப்படியாக அந்த சந்ததி இருக்கிற வரையிலும் அந்த பிரார்த்தனுடைய நன்மை அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக தொழுவு முடிந்துவிட்டு துவா செய்வதற்கு கூட நேரம் இல்லாமல் நீங்கள் ஓடிவிடுவீர்கள் என்ற காரணத்தினாலோ என்னவோ அல்லாஹ்வுக்கு தொழுகையிலேயே பெற்றோர்களுக்கு துவா செய்கிற நிலையை உண்டாக்கி விட்டான். அத்தங்கியாத்திலே துவா செய்கிறோம், அல்லாஹ் மகஃபிரலி வலிவாலிதைய, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களையும் மன்னித்து விடு என்று தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு கடைசி இருப்பிலே அல்லாஹை வணங்குகிற அந்த வணக்கத்திலேயே பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தி விட்டான். ஏன்னா ஒரு காலத்தில் இப்படி பார்க்கிற மக்கள் வருவார்கள், தொழுது விட்டா வேகமா போவாங்க, பாப்பாக்கு துவா செய்தா பாத்தனாருக்கு துவா செய்தா என்ன. ஜும்மா தொழில் பிறகு கூட சொன்னத்தான தொழிலுக்கு பிறகு ஒரு துவா ஓதுகிறோமே அல்பாத்தியான்னு சொல்லி யாருக்கா ஓதுறோம், எல்லாம் அவரவர்கள் வீடுகளிலே மறைத்து விட்ட பெற்றோர்களுக்காகத்தான் ஓதுகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களுக்காகத்தான் பிரார்த்திக்கப்படுகிறது. அதுல கூட ஆமீன் சொல்வதற்கு கூட நமக்கு என்ன இல்லை, அந்த டைத்தை ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி பிள்ளைகள் சாலையான பிள்ளைகள் இந்த மூன்றின் மூலமாக அவருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இவைகள் எல்லாம் மறுமையிலே நிரந்தரமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகளாகும். சாதாரணமாக நாம் ஒரு நன்மை என்று சொல்கிற போது என்ன நன்மை, என்ன தொழுது தொழுது எண்ணத்தை கண்டோம், நோன்பு வச்சு எண்ணத்தை கண்டோம் என்பதால் சாதாரணமாக நினைப்போம். இந்த நன்மைகளுடைய மதிப்பு என்ன என்பது நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அது தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது விளங்கவும் செய்யாது. மறுமையில் அதனுடைய மதிப்பு என்னன்னு விளங்குவோம். அல்லாஹால ஒரு மனிதனை தீர்ப்பு செய்வான், அவன்கிட்ட நிறைய நன்மை இருக்கும், ஒரே ஒரு நன்மை தான் குறைவாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஒரு நன்மையை மட்டும் நீ வாங்கிட்டு வா, உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லுவான், இல்லனா நீ நரகத்துக்கு தான் போனோம். அந்த ஒரு நன்மையை பெறுவதற்காக அவன் ஓடோடி செல்வான், தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே செல்வான், தன்னுடைய சகோதரத்திலே செல்வான், தன்னுடைய மனைவியிடத்திலே மக்களிடத்திலே செல்வான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அவன் நேசித்து வந்தான் அத்தனை பேரிடத்திலே போவான்.
கேப்பா, எனக்கு ஒரே ஒரு நன்மைதான் தேவை இருக்கு, அந்த நன்மை கிடைச்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், கொடுங்கன்னு கேப்பான். பெற்றோர்களும் கொடுக்க மாட்டார்கள்.
எப்படின்னா அவர்கள் அந்த ஒரு நன்மை கொடுப்பதன் மூலமாக நஷ்டமடைய போவதில்லை, அவர்கள் நரகவாதிகள் தான். ஒரு நன்மை கொடுக்கறதுனால இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், ஆனா இந்த ஒரு நன்மை கொடுக்கறதுனால அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. இருந்த போதிலும் கொடுக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள், பிள்ளைகள் கொடுக்க மாட்டார்கள், சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் கொடுக்க மாட்டார்கள்.
இந்த நன்மையுடைய வைப்பு என்ன போ?
அதுபோன்று நன்மைகளை இந்த உலகத்திலே சேகரித்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்கு சென்று விட்ட பிறகு நன்மைகளை சம்பாதிக்க முடியாது.
இங்க இருக்கிற வரையிலும் தான் நம்ம நினைக்கிறோம், இருக்கும் போதுதான் சேர்த்திக்க முடியும், பொருள் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்.
அடிக்கடி நான் சொல்லுவேன், மறுமைக்கான நன்மைகளை இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற காலத்தில் தான் சேர்க்கவும் முடியும், அதுக்கு பிறகு கஷ்டம்.
நம்ம மௌத்தான பிறகு ஒரு அந்த நினைவாக ஒரு ஆசின் கூட ஓத ஆள் இல்லை,
படிக்கல, நம்ம குரான் ஓத வைக்கல, ஒரு ஆசின ஓது. ஏன்னா ரசூலுல்லா சொன்னாங்க மௌத்தானவங்களுக்கு ஆசின் ஓதுங்கன்னு,
அதை தடுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர செய்யணும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை 70,000 முறைகள் சொல்லி ஒரு மனிதர் இறந்த மனிதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் அந்த கலிமாவின் பொருட்கால அவர் நரகவாதியாக இருந்தாலும் அவருக்கு நரகத்திலிருந்து உரிமை சீட்டு வழங்குகிறார் என்ற ஹதீஸிலே வருகிறது.
70,000 தடவையா
அது மலைப்பாக தெரிகிறது. இப்படித்தான் நமது பிள்ளைகள், நமது நாமும் நமது பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்கிறோம். எப்படி எப்படி நன்மை அனுப்புவோம்?
ஒரு நல்ல நாள் வியாழக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை, ஒரு நாள் ஏதாவது மூத்தானவருக்காக யாசின் ஓதுங்கன்னு சொன்னா அதெல்லாம் திதியா, அதெல்லாம் கெட்டது என்று சொல்லி தடுப்பதற்கான கூட்டம் தான் இருக்கிறதே தவிர செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதில்லை.
நிறைய பேர்களை படித்தான், எல்லாமே போச்சு. இப்ப அந்த மூணாம் நாள் ஒரு மௌத்தான மூணாவது நாள் ஒரு துவா ஓதுவாங்க, அது இல்ல. அந்த ஏழாவது நாள் இதுக்கு ஏழாம் நாள் மூணாம் நாளுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது, செய்யணும்ங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவை தானவை. ஒரு 40 நாள்ங்கிற அடையாளத்திற்கு 40 நாள் அனுப்பி, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் புதிய. இப்படி இருக்கிற சமூகம் எப்படி நமக்கு பின்னால் நன்மை சேர்க்கும்? நாம இருக்குகின்ற காலங்களிலே ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அதை நாம் செய்து விட்டால்தான் அதனுடைய பலனை அடைய முடியும்.
சாதாரணமாக ஒரு வீடு வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம் சொன்னா அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு பாக்குறோம்.
என்னோடு இருந்த ஒருவர், நான் முன்பு இருந்த வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர், அங்கதான் தொழில் எல்லாமே, அடையாறுல போய் வீடு வாங்கினார். அந்த வீட்டினுடைய துவா ஓதற்காக கூட்டு போனார். எவ்வளவு கேட்டா ரொம்ப பெரிய வேலை அன்னைக்கு. அப்ப இடத்துல கேட்டேன், இந்த வேலை இருந்தா நம்ம வில்லிவாக்கத்திலேயே 2-3 வீடு வாங்கிடலாமே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்க போய் ஏன் வாங்கிருக்கீங்க, நீங்க பையன் இங்க வந்து இருக்க போறதில்லை, குடியிருக்க போறதில்லை சொன்னப்ப அவர் சொன்னாரு, சார் அப்படி இல்ல, அடையாறுல எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கெத்த சொல்ல முடியும். அதே வேற ஏரியானே சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஒரு மதிப்புக்காகத்தான் நான் வாங்குகிறேன் என்பதாக அவர் சொல்லி காட்டினார். அதுபோல சொர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டுமா இல்லையா, சொர்க்கத்தில் ஒரு இடம் வேண்டுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை மனிதனுக்கு வர வேண்டுமா இல்லையா? செல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், சுவனத்திலே இருக்கிற ஒரு சாட்டை போடுகிற மௌனு சௌத்தின் பி ஜன்னதி, சுவனத்திலே ஒரு சாட்டை போடுகிற இடம் இருக்கிறதே, அது ஹைரும் மின துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகமும் உலகத்திலே இருக்கிற அத்தனை விடவும் மேலானது, அவ்வளவு உயர்வான இடம் அந்த இடம். அப்ப அந்த இடத்துல ஒரு வீடு நமக்கு வேண்டும், அங்கே ஒரு நாம் உட்காருவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்தில் தான் அதை நாம் சேர்த்துக் கொள்ள முடியுமே தவிர அது அல்லாத வேறு எக்காரணத்தை கொண்டும் நாம் என்ன செய்ய முடியாது, அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கறது நடக்கவே நடக்காது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கலையப்பட்டிருக்கிறோம். ரபுக்குரிய சகோதரர்களே, பெருமானார் சல்லாஹுடைய காலத்தில் அபூல் பாபா என்பவரை பற்றி ஒரு வழக்கு வந்தது. அவரோடு இருந்து ஒரு அடிமை, அவர் தீமானவர், ஒரு அனாதியான், அவரோடு இருக்கிற ஒரு மரத்தை, அவர் பெரித்த மரத்தை ரொம்ப பிள்ளையை வளர்ப்பது போன்று வளர்த்து வந்தார். அந்த மரத்தினுடைய கனிகளும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரு கட்டம் வந்த போது அவர் அடிமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். அப்புறம் அந்த மரம் என்னுடையது என்பதாக அவர் சொன்னார். நான் தான் அதை நட்டினேன், நான் தான் அதை பராமரித்தேன், எனக்கு சொந்தமானது என்று சொன்னார். இஸ்லாம் விசாரித்து பார்த்தாலும் விசாரணையில அபூபுல்வா இந்த சஹாபிக்கு சொந்தமானது என்று தெரிந்தது. எனவே அவருக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள். தீர்ப்பளித்த உடனே இவருக்கு முகமெல்லாம் வாடி போய்விட்டது. அவர் பெரிதும் எதிர்பார்த்தார், அந்த மரம் நமக்கு கிடைக்கும் என்பதாக எதிர்பார்த்தார். ஆனால் கிடைக்கவில்லை, பெரும் ஏமாற்றம் அடைந்து விட்டார். அவருக்கு வேறு யாரும் இல்லை, அனாதை வேறு. ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்து விட்டது. அபூல் பாபாவை கூப்பிட்டு சொன்னார்கள், அபூல் பாபாவே பாவம் அந்த பையன், அவருக்கு அந்த பெரித்த மரத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் அபூல் பாபா கொடுக்க மறுத்து விட்டார். இல்லை யார் சொல்லா, நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொல்லக்கூடிய நபர் அல்ல அவர். இருந்தாலும் கூட இந்த பையன் நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாலும் கூட பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் இருக்கிற போது புகார் சொல்லிவிட்டான் என்று ரோசத்திலே கொடுக்க மறுத்து விட்டார். ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அவரை வற்புறுத்தி கேட்டார்கள். அவர் கொடுக்க மறுத்ததின் காரணமாக சொன்னார்கள், அபூல் பாபாவே நீங்க அந்த மரத்தை கொடுத்து விட்டால் சுவனத்திலே நான் உங்களுக்கு ஒரு தோட்டத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள். இது போன்று பல மரங்கள் இருக்கின்ற ஒரு பெரும் சோலையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்போதும் அபூல் பாபாவுக்கு அது வேலை செய்யல. இல்லை யாரும் சொல்லலாம், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்போது இந்த சம்பாஷணை கேட்டுக்கொண்டிருந்த அபுதஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு நேராக ரசூலுல்லாஹ் அவர்களை போனார்கள். யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை நான் வாங்கி அவருக்கு ஒப்படைத்து விட்டால் சோனத்திலே நீங்கள் சொன்னது போல எனக்கு அந்த சோலை கிடைக்குமா, அவருக்கு சொன்னது போல எனக்கு தருவீர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தருவேன் என்று சொன்னார்கள். உடனே நேர அபூல் பாவாரத்திலே போனார்கள். அந்த மரத்தை எனக்கு விட்டுவிடு என்று சொன்னார்கள். என்ன தருவாய் என்று கேட்டார்கள். அதுபோன்று 100 மரங்களை கொண்ட ஒரு பெரும் தோட்டம் இந்நேரத்தில் எனக்கு சொந்தமானது இருக்கிறது. இந்த பகுதியிலே ரொம்பவும் விசேஷமான இடம், அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய 100 மரங்கள் அந்த தோட்டத்தில் இருக்கிறது. அந்த 100 மரங்களையும் எடுத்துக்கொள், இந்த ஒரே ஒரு மரத்தை எனக்கு கொடுத்து விடு. வியாபாரம் முடிந்தது. 100 மரங்கள் உள்ள சோலையை கொடுத்து விட்டு ஒரு மரத்தை வாங்கி அந்த அனாதை பையனுக்கு அந்த மரத்தை கொடுத்து விட்டார்கள். சுவனத்தை பெற்றுக் கொண்டார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் சல்லா சூழல் செய்தி சொல்கிறார்கள், அதன் மீது எவ்வளவு அபாரமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்திலேயே சுவனத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் செயல்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஈமான் வருவதில்லை. இருக்கிற பொருளை எப்படி நம்ம வந்து அபூல் பாபா இடத்திலே 100 மரங்களை கொண்டு போய் கொடுத்தார், 1 மரம் 2 மரம் எல்லாம் பேரம் பேசிட்டு இருக்கல, அந்த மரத்தை கொடுத்து 100 மரத்தை தரேன்னு சொன்னாங்க. ஏன்னா சிவனத்தினுடைய மதிப்பு என்ன என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அதுபோலத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நடைபெறுகிற இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் நாம் நம்முடைய பொருட்களை செலவு செய்கிற போது அல்லாஹ் அதற்குரிய மகத்தான நற்கூலி மறுமையிலே வழங்குவான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே நாம் சென்று சுகமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகம் அதிகம் தந்திருக்கிறான். அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல நாம் முன் சென்று விட்ட நம்முடைய பெற்றோர்கள் மரணித்தவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய வேண்டும். என்ன கேட்கிறது சேர்க்கின்ற நிரந்தர ஒரு செயல் நற்செயல் என்பது துவா என்பதை நாம் இங்கே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மை அதுபோன்று எல்லா விதமான நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் உலகத்தில் இருக்கிற போது சொர்க்கத்தை பற்றி பெற்றுக் கொள்கிற நல்ல வாய்ப்புள்ளவர்களாக பாக்கியமுள்ள அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்